This session we want to say a few things about the New Covenant Church.
புது உடன்படிக்கை சபையை குறித்து இந்த கூட்டத்தில் நாம் பார்க்க போகிறோம்.
We spent more time talking about the New Covenant life.
புது உடன்படிக்கை வாழ்க்கை குறித்து பேசுவதிலே அதிக நேரம் எடுத்துக்கொண்டோம்.
Because if we enter fully into the New Covenant life, we will automatically come into the church.
ஏனென்றால் புது உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ளாய் முழுவதுமாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது நாமாகவே அந்த புது உடன்படிக்கை சபைக்குள்ளாகவும் வந்து விடுகிறோம்.
See, when the Bible speaks about church, it is not what we understand by church today.
இன்றைக்கு நாம் சபை என்று விளங்கிக் கொள்கிற விதத்திலே வேதத்திலே சபை என்று சொல்லப்படவில்லை.
Today they call buildings churches.
இன்றைக்கு கட்டடங்களை தான் சபைகள் என்று சொல்கிறார்கள்.
Or a denomination like CSI, they call it a church.
அல்லது CSI போல ஒரு ஸ்தாபனத்தை சபை என்று சொல்கிறார்கள்.
But in the Bible, the church is people.
ஆனால் வேதத்திலே சபை என்பது ஜனங்கள்.
Not where they meet.
எங்கே கூடுகிறார்கள் என்பதல்ல.
And they didn't have denominations like Methodist, Baptist and all in the
early days.
Each church was an independent church.
ஒவ்வொரு சபையும் தனிப்பட்ட சபை.
There was no central headquarters.
ஒரு மத்திய தலைமையகம் என்று ஒன்று இல்லை.
There was no bishop in charge of all the
எல்லா சபைகளுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிஷப் என்று இல்லை.
These are all human methods.
இவெல்லாம் மனுஷீக முறைகள்.
They have copied the worldly companies that have got a headquarters and all that.
அவர்கள் உலக கம்பெனிகளை பார்த்து காப்பி எடுத்து இதுக்கும் தலைமை செயலகம் வேண்டும் என்று அவர்கள் அப்படி வைத்திருக்கிறார்கள்.
The church means a group of people called out of the world. That's the meaning of that word.
சபை என்கிற அந்த வசனத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டு வேறுபிரிக்கப்பட்ட ஜனங்கள்.
There are millions of people in the world and God called some people out of it.
மில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து தேவன் தனக்கென்று ஒரு சில ஜனங்களை
அழைக்கிறார்.
அவர்கள் உலகத்தை காட்டிலும் வித்தியாசமானவர்கள்.
இருளில்
இருக்கக்கூடிய வெளிச்சத்தை போல.
இதுதான்
ஆரம்ப நாட்களில் சபை என்று அழைக்கப்பட்டது.
And there were no bishops.
அப்பொழுது பிஷப்கள் இல்லை.
There was an apostle who went and planted churches.
அப்போஸ்தலர்கள் பல இடங்களிலே சென்று சபைகளை ஸ்தாபிக்கிறார்கள்.
We know in the Acts of the Apostles, if you read, Paul was an apostle who went to different places and planted churches.
அப்போஸ்தல நடவடிக்கையிலே நாம் பார்க்கிறோம் பவுல் பல இடங்களுக்கு சென்று சபைகளை உண்டாக்குகிறார்.
He was not a bishop, he was not elected, he was an apostle.
அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஒரு பிஷப்பும் அல்ல, அவர் ஒரு அப்போஸ்தலர்.
Today church leaders are in Catholic Church, Pentecostal Church, they're all elected.
இன்றைக்கு கத்தோலிக்க சபைகளையும் பெந்தகோஸ்த சபைகளையும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்.
They call him chief pastor or bishop or pope or something.
அந்த தலைவரை chief pastor என்று அழைக்கிறார்கள், அல்லது bishop என்று அழைக்கிறார்கள், அல்லது pope ஆண்டவர் என்று அழைக்கிறார்கள்.
A lot of people come together and put their votes and decide who's to be their head.
அநேக மக்கள் கூடி வருகிறார்கள், அவர்கள் ஓட்டு போட்டு தங்களுடைய தலைவர் யார் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள்.
That is all Old Testament.
இவெல்லாம் பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு.
Even in the Old Testament they did not have voting.
பழைய ஏற்பாட்டிலே கூட ஓட்டு போடுகிற முறை இல்லை.
Voting is part of the worldly political system.
ஓட்டு போடுகிற முறை என்பது உலகத்தினுடைய அரசியல் அமைப்பு.
That voting system has come into most churches today.
அந்த ஓட்டு போடுகிற அந்த அமைப்பானது அநேக சபைகளுக்குள்ளாக நுழைந்து விட்டது.
Political parties, they elect their leader with a vote.
அரசியல் தலைவர்களை அவர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள்.
But in the Bible, nobody is elected by vote.
ஆனால் வேதத்தில் யாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நான் வாசிக்கிறதே இல்லை.
No leader in Israel, even in Old Covenant, was elected by a vote.
பழைய உடன்படிக்கையிலே கூட எந்த ஒரு இஸ்ரவேல் தலைவனும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை.
They didn't vote for David to be the king.
அவர்கள் தாவீது ராஜாவாக வேண்டும் ஓட்டப்படவில்லை.
Or Elijah to be a prophet.
அல்லது எலியா தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று ஓட்டப்படவில்லை.
In the New Testament also,
புதிய ஏற்பாட்டிலே
no apostle, no elder was elected by vote.
எந்த அப்போஸ்தலனும் எந்த தீர்க்கதரிசியும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதே இல்லை.
That is the political system that has come into the church.
அது அரசியல் அமைப்பு சபைக்குள்ளாக நுழைந்து விட்டது.
But we have tried to go back in CFC to the pattern in the New Testament.
அவை CFC லே நாம் புதிய ஏற்பாட்டு முறைமைக்குள்ளாய் நாம் பின்பற்ற முடியாய் முயற்சித்திருக்கிறோம்.
And that pattern is,
அந்த முறைமை என்ன?
God has to select somebody as an apostle.
தேவனே ஒரு நபரை அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்க வேண்டும்.
That's not a big title.
அது ஒரு பெரிய பட்டம் அல்ல.
The word apostle means somebody sent by God. That's all it means.
அப்போஸ்தலன் என்கிற பதத்தினுடைய அர்த்தம் அனுப்பப்பட்டவன்.
And even though I want to show you two verses in the church, in God's eyes they are the first.
சபையிலே தேவனுடைய கண்களிலே அப்போஸ்தலர்தான் முதலாவது இருக்கிறவர்கள்.
1 Corinthians 12:28.
1 கொரிந்தியர் 12:28.
God has appointed in the church first apostles.
தேவனானவர் 1 கொரிந்தியர் 12:28 தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும்.
Not elected, God appoints them.
ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனே நியமிக்கிறார்.
If God doesn't appoint, a person cannot have any of these positions.
தேவன் நியமிக்காவிட்டால் எந்த நபரும் எந்த ஒரு ஸ்தானத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது.
Second prophets, third teachers.
இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள்.
But in the world,
உலகத்தில்
the world looks at apostles in a different way.
உலகமானது அப்போஸ்தலரை வேறு விதமாய் பார்க்கிறது.
See 1 Corinthians 4.
1 கொரிந்தியர் 4 அதிகாரம்.
He is talking about himself.
தன்னை குறித்து பேசுகிறார்.
Verse 9.
9வது வசனம்.
God has exhibited us apostles last of all.
அப்போஸ்தலரை எங்களை கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார்.
Men condemned to death.
மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல.
We are a spectacle to the world, both to angels and
நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம்.
We are fools for Christ's sake.
நாங்கள் கிறிஸ்துவுக்கு புத்தியினராய் இருக்கிறோம், கிறிஸ்து நிமித்தம் பைத்தியக்காரராய் இருக்கிறோம்.
We toil working with our own hands.
எங்கள் சொந்த கரங்களிலே வேலை செய்கிறோம்.
So, God appoints apostles as first in the church.
ஆனால் முதலாவது தேவன் அப்போஸ்தலரை சபையிலே நியமிக்கிறார்.
But the world, they are considered last.
ஆனால் உலகமானது அப்போஸ்தலரை கடைசியானவர்களாக எண்ணுகிறது.
So you see the difference.
வித்தியாசத்தை பார்த்தீர்களா?
God considers apostles first.
தேவன் அப்போஸ்தலரை முதலாவதாக எண்ணுகிறார்.
And the world considers them last.
ஆனால் உலகமும் அப்போஸ்தலரை கடைசியானவர்களாக எண்ணுகிறது.
So God's view is different from the world's view.
ஆகவே தேவனுடைய கண்ணோட்டமும் உலகத்தினுடைய கண்ணோட்டமும் வித்தியாசமானதாக இருக்கிறது.
Paul was considered first by God.
ஆகவே தேவன் பவுலை முதலாவதாக எண்ணினார்.
The world said he is good for nothing, they stoned him and put him in prison.
உலகமானது இவரை கடைசியாக எண்ணி அவரை கல்லெறிந்து அவரை சிறைச்சாலையில்
போட்டது. That was the type of man God used to go different places and plant churches.
இப்படிப்பட்ட நபரை தான் பல இடங்களுக்கு சென்று சபைகளை ஸ்தாபிக்க முடியாய் ஆண்டவர் பயன்படுத்தினார்.
After that he would come back after 2 or 3 years and appoint elders in those churches.
அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகள் கழித்து தான் உண்டாக்கிய சபைகளுக்கு வந்து அங்க இருக்கிறவர்களை மூப்பர்களை நியமிக்கிறார்.
And he kept on writing letters to all the elders.
இந்த எல்லாருக்கும் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்தார்.
That is how the early churches were formed.
இப்படி தான் ஆரம்பகால சபைகள் உண்டானது.
And they all had fellowship with each other but no central control.
அவர்கள் எல்லாருக்கும் ஐக்கியம் இருந்ததே அல்லாமல் அவர்களுக்கு ஒரு மத்திய கட்டுப்பாடு என்று இல்லை.
Nobody had to give money to the apostle or any such thing.
யாருமே எல்லாம் அப்போஸ்தலருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை.
Now that type of thing is almost not found anywhere in the world today.
இன்றைக்கு இது போன்ற சபைகள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியவில்லை.
Maybe in a few places.
ஒருவேளை ஒரு சில இடங்களில் இருக்கலாம்.
Because most people don't believe that God is the same in all centuries.
Ella nootraandugalilum devan maaradavara irukkar enbadhai anaigar nambuvudillai.
They say these things won't work today.
Ivellam indraiki kriyai seiyadhu velai seiyadhu.
But when we started CFC we decided we are going to prove that God is the same in 20th century as in the first century.
Ana naangal CFC sabai aarambitha bodhu devan mudhalam nootraandil eppadi irundaro appadiye maaradavaragave 20th nootraandilum irukkar enbadhai nirubikka vendum.
That's how we have proved, and then we proved that God is the same in a rich country or poor country.
Adhe pole devan panakara naattilum yeda naattilum ore vidhamai maaradavaraga irukkar.
God is the same in some rich city like Bangalore or in the poorest villages in Tamil Nadu.
Alladhu panakara ooragiya Bangalore irundalum devan adhe vidhamai irukkar. தமிழ்நாட்டில் ஏழை ஊராக இருந்தாலும் அங்கேயும் தேவன் அதே போல இருக்கிறார்.
We have proved that now with so many churches.
இப்பொழுது பல சபைகளிலே நாம் நிரூபித்திருக்கிறோம்.
That God is the same.
தேவன் அதே போல இருக்கிறார்.
And there are godly people in every place.
எல்லா இடங்களிலுமே தேவபக்தி உள்ள மக்கள் இருக்கிறார்கள்.
Education is not needed.
படிப்பதற்கு ஒரு வித்தியாசம் முக்கியமானதல்ல.
The fullness of the spirit is needed.
பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு தான் தேவை.
To serve God and to build the church.
ஆகவே தேவன் தான் சபையை கட்ட வேண்டும்.
Even education is not needed.
படிப்பு தேவையில்லை.
You don't need to know English.
நீங்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல.
You need to know God.
தேவனை அறிந்திருந்தால் போதும்.
So the churches are groups of people led by people who know God.
ஆகவே சபை என்பது மக்கள் கூட்டம், அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனால் நடத்தப்படுகிறது.
And it's to be like a family.
அது ஒரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும்.
In the old covenant they were like teachers. In the new covenant we are like fathers.
பழைய ஏற்பாட்டிலே தலைவர்கள் ஆசிரியர்களை போல இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம்
The prophets were not fathers.
தீர்க்கதரிசிகள் தகப்பன்மார்கள் அல்ல.
Elijah was not like a father to anybody.
எலியா யாருக்குமே தகப்பனை போல இருந்ததில்லை.
John the Baptist, the greatest prophet, he was not a father to anybody.
மிகப்பெரிய தீர்க்கதரிசியா யோவான் ஸ்நானன் யாருக்கும் தகப்பனா இருந்ததில்லை.
They were prophets and they would stand up and
அவர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் நின்று எழுந்து நின்று ஜனங்களை போதிப்பார்கள்.
Warn people.
அவர்கள் ஜனங்களை எச்சரிப்பார்கள்.
Then Jesus came.
இயேசு வந்தபொழுது
he was the greatest prophet of all.
அவர் எல்லாரைக் காட்டிலும் மிகப்பெரிய தீர்க்கதரிசி.
He was like a father.
ஆனால் அவர் தகப்பனைப் போல இருந்தார்.
And do you know that Unlike Old Testament prophets,
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளைப் போல அல்லாமல்,
let me show you Matthew chapter 5, the first sermon that we read in the New Testament.
மலை பிரசங்கத்தை நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம்.
That's a big long sermon that Jesus preached.
இயேசு பிரசங்கித்த மிகப்பெரிய பிரசங்கம்.
And he preached it primarily to his disciples, even though the multitudes could hear him.
திரளான ஜனக்கூட்டங்கள் அதை கேட்கிறதா இருந்தாலும் பிரதானமாக தம்முடைய சீஷர்களுக்கு மலை பிரசங்கத்தை போதித்தார்.
So this is the new beginning of the New Testament, and now the greatest prophet is preaching.
இது புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்பம். இப்பொழுது மிகப்பெரிய தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறார்.
Up to Matthew chapter 3 is the Old Testament, John the Baptist, the prophet.
மூன்றாம் அதிகாரம் வரை பழைய ஏற்பாடு, அது யோவான் ஸ்நானனை குறித்து பேசுகிறது.
And all the prophets.
எல்லா தீர்க்கதரிசிகளையும் குறித்து
பேசுகிறார். Now here is the greatest prophet.
இங்கே மிகப்பெரிய தீர்க்கதரிசி பேசுகிறார்.
And he does something different from the Old Testament prophets.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இவர் வித்தியாசமான தீர்க்கதரிசி உரைக்கிறார்.
It says in Matthew 5 verse 1.
மத்தேயு 5:3 வாசிக்கிறோம். ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
That he sat down and taught.
அவர் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார்.
The Old Testament prophets would all stand up.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எழுந்து நிற்பார்கள்.
Stood and preached.
அவர்கள் எழுந்து நின்று பிரசங்கிப்பார்கள்.
Now it doesn't matter whether you stand or sit.
எழுந்து நின்றாலும் உட்கார்ந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல.
There's a principle here that we need to understand.
ஆனால் இங்கே ஒரு கோட்பாடு இருக்கிறது, அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
All the Old Testament prophets stood and preached.
எல்லா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் நின்று தான் பிரசங்கித்தார்கள்.
Warning people and condemning Israel for their
sin. அவர்கள் எச்சரித்தார்கள், இஸ்ரவேலை குற்றப்படுத்தினார்கள்.
They were like teachers.
அவர்கள் ஆசிரியர்களைப் போல இருந்தார்கள்.
Jesus sat down.
ஆனால் இயேசு உட்கார்ந்தார்.
And every time in the gospels you read, whenever Jesus taught, he always sat down.
எப்பொழுதெல்லாம் இயேசு போதித்தாரோ அப்பொழுது உட்கார்ந்து போதித்தார் என்று சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம்.
Why was he different from the Old Testament prophets?
ஏன் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இயேசு வித்தியாசமானவராக
இருந்தார்? Because he was saying that I'm like a father.
நான் அவருக்கு தகப்பனை போல இருக்கிறேன்.
You see, in his classroom the teacher stands.
வகுப்பறையிலே ஆசிரியர் நிற்கிறார்.
At the dining table the father sits with his children.
ஆனால் குடும்பத்திலே சாப்பாட்டு மேஜையிலே பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்திருக்கிறார்
தகப்பன். He sits with his children and teaches his children.
தகப்பன் பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்திருந்து
படிக்கிறார். The Old Testament prophets were like teachers standing up in a classroom.
ஆனால் பழைய உடன்படிக்கையிலே ஆசிரியரை போல அவர் நின்று பிரசங்கித்தார்.
It's a very small thing.
அது சிறிய காரியம்தான்.
And I'm not saying we should always sit down.
நாம் எல்லாரும் உட்கார்ந்து தான் பேச வேண்டும் என்று சொல்லவில்லை.
But I'm saying the principle you got to see here.
ஆனால் இங்க இருக்கக்கூடிய தத்துவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும்.
The reason Jesus sat down was,
இயேசு உட்கார்ந்ததனுடைய காரணம்,
I am not building a school, I'm building a family.
நான் ஒரு பள்ளியை கட்டவில்லை, நான் ஒரு குடும்பத்தை கட்டவில்லை.
I'm not a teacher, I'm a father.
நான் ஒரு ஆசிரியர் அல்ல, நான் ஒரு தகப்பன்.
So what we learn from that is the church must not be like a classroom.
இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், சபையானது ஒரு வகுப்பறையை போல இருக்கக்கூடாது.
Teacher gets up and teaches people.
ஆசிரியர் எழுந்து மக்களுக்கு போதிக்கிறார்.
Must be a family.
அது ஒரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும்.
Where we sit and we are like members of a family.
நாம் எல்லாரும் அமர்ந்திருந்து குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களை போல இருக்கிறோம்.
We can't do that when the church is hundreds of people.
நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அப்படி செய்ய முடியாது.
But when a church is small,
ஒரு சபை சிறியதா இருக்கும்போது,
only few people say, you know, I remember when we started we were only 7 or 8 people.
நாங்கள் ஆரம்பித்த பொழுது சபையில மொத்தம் 7 பேர் தான் இருந்தோம்.
It was really like a family.
அது உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை போல இருந்தது.
And it's not just one preacher, we would all encourage everyone to share 2-3 minutes.
ஒரே பிரசங்கியார் அங்கே இருந்தது அப்படின்ற அல்ல, எல்லாருமே ஒவ்வொரு சில நிமிடங்கள் பேசும்படியா உற்சாகப்படுத்தினோம்.
So we encourage people to also share what God had spoken to them.
ஆகவே ஜனங்களுக்கு தேவன் என்ன பேசினார் என்பதையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம்.
In Israel they could never do that.
ஆனால் இஸ்ரவேலில் அப்படி செய்ய முடியவில்லை.
In Israel just you listen to the prophet and go home.
இஸ்ரவேலிலே நீங்கள் தீர்க்கதரிசியை கேட்டுவிட்டு வீட்டுக்கு போய் விட வேண்டும்.
But in the new covenant church,
ஆனால் புது உடன்படிக்கை சபையிலே,
they had different types of meetings.
அங்கே வித்தியாசமான கூட்டங்கள் இருந்தது.
Some was like evangelistic meeting, like Peter stood up on the day of Pentecost, he stood and proclaimed to the multitudes.
சில கூட்டங்கள் சுவிசேஷ கூட்டங்கள், பேதுரு திரளான மக்களுக்கு முன்பாக எழுந்து நின்று பிரசங்கித்தார்.
He was not sitting there, he was standing and preaching to the crowd.
அவர் அங்கே உட்கார்ந்து பேசவில்லை, அவர் ஒரு கிரவுண்ட்ல நின்று பேசினார்.
It was an evangelistic meeting.
அது ஒரு சுவிசேஷ கூட்டம்.
And then there were other meetings where Paul sat in Troas and preached to them for 7 or 8 hours.
சரோவா போன்ற பட்டணங்களிலே பவுல் உட்கார்ந்து பிரசங்கித்தார். 7-8 மணி நேரங்கள் பிரசங்கித்தார்.
8 hours.
8 மணி நேரங்கள்.
No, they continued and in the middle of the night one fellow fell down and died.
அவர் ராத்திரி முழுதுமாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும் மறுராத்திரி ஒருவன் மேலே உட்கார்ந்தவன் கீழே விழுந்து மரித்து
விட்டான். You read that in Acts 20.
அது அப்போஸ்தலர் 20 இலே வாசிக்கிறோம்.
It's very interesting.
அது மிகவும் சுவாரஸ்யமானது.
Paul goes and raises them up from the dead.
ஆனால் பவுல் போய் மரித்தவனை உயிரோடு எழுப்பி விட்டார்.
And he says, okay, that's not something special, okay, you got raised from the dead, just sit down, let's continue with the meeting.
அது உயிரோடு எழுந்தது அது ஒன்னும் ஸ்பெஷல் காரியம் இல்ல, நீங்க எல்லாம் உட்காருங்கள், இப்போது நாம் தொடர்ந்து வார்த்தையை
காட்டுவோம். Can you imagine a man being raised from the dead and we continue the meeting as if nothing happened?
ஒரு மனிதன் மரித்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டான், எதுவும் நடக்காத போல தொடர்ந்து கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது.
You read Acts chapter 20, it's really amazing.
அப்போஸ்தலர் 20 வாசித்து பாருங்கள், வியப்பா இருக்கிறது.
They were so interested in being built up by the word of God.
தேவனுடைய வார்த்தையாலே கட்டப்படுவதில் அவர் அவ்வளவு விருப்பமுள்ளவராக
இருந்தார். That's how the early church gathered.
இப்படி தான் ஆதி சபை கூடியது.
That even a raising from the dead was not a big thing.
அங்கே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டது கூட ஒரு பெரிய காரியமாக தோன்றவில்லை.
They were built as a family.
அவர்கள் ஒரு குடும்பம் போல கட்டப்பட்டார்கள்.
And miracle was not the biggest thing for them.
அவர்களுக்கு அற்புதம் என்பது பெரிய காரியமே அல்ல.
Because God can do miracles anytime.
ஏனென்றால் தேவன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அற்புதம் செய்யலாம்.
Do you know that the apostles, you read in Acts chapter 10, they went around doing so many miracles. Matthew chapter 10.
மத்தேயு 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Jesus gave his apostles authority to heal the sick.
வியாதிகளை குணமாக்க முடியாத அதிகாரம் கொடுத்தார்.
Heal lepers.
குஷ்டரோகிகளை சுத்தமாக்க முடியாத.
And to raise the dead.
மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியாத அதிகாரம்
கொடுத்தார். Cast out demons.
விசுவாசிகளை துரத்த முடியாத அதிகாரம்
கொடுத்தார். They went out and did that.
அவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று அதை செய்தார்கள்.
And they were with Jesus for 3.5 years.
அவர்கள் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்தார்கள்.
At the end of those 3.5 years.
அந்த 3.5 ஆண்டுகள் முடிவிலே.
When they sat at the dining table.
அவர்கள் மேசையிலே உட்கார்ந்த பொழுது
last supper.
கடைசி ராபோஜனம்.
They were fighting with each other.
அவர் ஒருவரோடு சண்டை போட்டு
Who is to be the leader now? Jesus is dying.
இப்பொழுது இயேசு மரிக்க போகிறார். நம்மில் அடுத்த தலைவன் யார்?
Can you imagine?
இதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
Like children sitting around a father's death bed.
அப்பாவுடைய மரண படுக்கைக்கு சுற்றிலும் பிள்ளைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Okay, now daddy is dying.
இன்னைக்கு அப்பா மரிக்க போகிறார்.
Who is going to get the house?
இந்த வீடு யாருக்கு சொந்தம்?
Who is going to get the car?
காருக்கு யாருக்கு சொந்தம்?
Who is going to get the bank account?
பேங்க் அக்கவுண்ட் யாருக்கு சொந்தம்?
Can you imagine around a father's death bed children arguing like that?
இப்படி தாப்புடைய மரண படுக்கையை சுற்றி உட்கார்ந்து கொண்டு பிள்ளைகள் இப்படி பேசுகிறதையும் வாக்குவாதம் பண்ணுகிறதையும் கற்பனை செய்து
முடிகிறதா?
இவர்கள் எல்லாரும் மிகவும் உலக பிரகாரமான பிள்ளைகள்.
But that's how these apostles were.
இப்படிதான் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள்.
Jesus is going to die and they are discussing who's going to be the leader.
இயேசு மரிக்க போகிறார். இப்போது நமக்குள்ள யார் தலைவனாக இருக்க போகிறான் என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒன்றாக முடியவில்லை.
They could do miracles.
அவர்களால் அற்புதம் செய்ய முடிந்தது.
But they could not become one.
அவர்கள் ஒன்றாக முடியவில்லை.
That is the miracle, greatest miracle that happened on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலே இது நடந்த பெரிய அற்புதம் இதுதான்.
After the day of Pentecost they were not fighting who is to be the leader.
பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு யார் தலைவன் என்று அவர்கள் சண்டை போடவில்லை.
They say, brother, you go ahead.
சகோதரே நீங்க முன்னாடி
போங்க. I want to serve you, that's all.
நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
Nobody wanted to be a leader after the day of Pentecost.
அதற்கு பிறகு யாருமே தலைவனாக இருக்க விரும்பவில்லை.
They all wanted to be servants.
அவர்கள் எல்லாருமே பணிவிடைக்காரராக இருக்க விரும்பினார்கள்.
The apostles were the greatest servants of all.
எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தது அப்போஸ்தலர்கள்.
And the elders were servants.
அங்கே உள்ள மூப்பர்கள் வேலைக்காரர்களாக இருந்தார்.
That is how the early church functioned.
இப்படி தான் ஆதி சபை இயங்கியது.
They followed what Jesus said that the leader must be a servant.
ஒரு தலைவன் எல்லாருக்கும் பணிவிடை செய்ய வேண்டும் என்று இயேசு
சொன்னார். Very different from the world.
உலகத்தை காட்டிலும் வித்தியாசமானது.
Because the church is to be the opposite of the world.
ஏனென்றால் சபையானது உலகத்துக்கு நேர் மாறாக இருக்க வேண்டும்.
And every person in the church is valuable.
சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மதிப்புமிக்கவர்கள்.
And they taught that the church is like a body.
சபையானது சரீரமாக சரீரத்தை போல இருக்கிறது என்று போதித்தார்கள்.
Every member of this body has a function.
இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு இயக்கம் உண்டு.
Not the same function.
ஒரே இயக்கம் அல்ல.
So if you've given your life to Jesus Christ.
உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தீங்களானால்.
Even if you're uneducated.
நீங்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும்.
But your sins are forgiven.
உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது.
You're a boy or a girl, doesn't matter.
நீ ஒரு பையனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பொருட்டல்ல.
Young or old.
சிறு வயதினரான But when
you've given your life to Jesus Christ,
உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கை கொடுத்திருந்தால்,
what happens when you ask Jesus to come into your heart?
இயேசுவின் உள்ளத்தில் வாரம் என்று சொல்லும்போது என்ன நடக்கிறது?
Immediately the Holy Spirit comes.
உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் வருகிறார்.
The Spirit of Christ comes in.
கிறிஸ்துவின் ஆவியானவர் உள்ளே வருகிறார்.
See Romans 8 verse 9.
ரோமர் 8:9 வாசிப்போம்.
Romans 8 verse 9 says,
ரோமர் 8:9 வேதம் சொல்கிறது.
The last part,
கடைசி பகுதி.
If you don't have the Spirit of Christ, you don't even belong to him.
கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
What does that mean? That means everyone who belongs to Jesus Christ has got the Holy Spirit in them.
கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஒவ்வொருவனும் கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக இருக்கிறான்.
Spirit of Christ is the Holy Spirit.
கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
But they may not be filled with the Holy Spirit. That is another thing.
பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது என்பது வேறு ஒரு அனுபவம்.
They may not be baptized in the Holy Spirit.
அவர்கள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்றவர்களாக இல்லாமல் இருக்கலாம்.
They receive the Spirit.
ஆனால் ஆவியை பெற்றவர்களாக இருக்கலாம்.
Because you cannot be born again without the Holy Spirit coming.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வராதபடிக்கு ஒரு மனிதன் மனம் திரும்ப முடியாது.
When you ask Jesus to come into your heart.
இயேசுவை உள்ளத்திலே வாரும் என்று கேட்கிறீர்கள்.
Jesus is in heaven.
இயேசு பரலோகத்தில் இருக்கிறார்.
He was on earth for 33.5 years.
33 ஆண்டுகள் இந்த பூமியில் இருந்தார்.
But he is not here today.
ஆனால் இன்றைக்கு இந்த பூமியில் இல்லை.
Where is Jesus today? He is at the right hand of the Father.
இன்றைக்கு இயேசு எங்கே இருக்கிறார்? பிதாவுடைய வலது பார்சல விட்டிருக்கிறார்.
He has sent his Holy Spirit to be on the earth.
அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பூமியில் இருக்கும்படி அனுப்பி இருக்கிறார்.
And he said that is the same as me.
நான் தான் அவர் என்று சொல்கிறார்.
Another helper just like me.
என்னைப் போலவே இன்னொரு தேற்றரவாளன் உதவி செய்கிறார்.
It's the Holy Spirit that's on the earth.
உலக பரிசுத்த ஆவியானவர் தான் இப்பொழுது உலகத்தில்
இருக்கிறார். And when you say Lord Jesus come into my heart, the Holy Spirit comes in.
ஆண்டவராகிய இயேசுவின் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் உள்ளே வருகிறார்.
Makes you a child of God.
அவர் உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார்.
And makes you cry out Abba, Father.
அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார்.
That's what you read in Romans 8 verse 16.
அதே தான் ரோமர் 8:16 லே வாசிக்கிறோம்.
The Holy Spirit comes inside and says you are a child of God.
பரிசுத்தாவியின் உள்ளே வந்து நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறார்.
That's what it means to receive Jesus Christ.
இதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பதனுடைய அர்த்தம்.
But then you must ask God to fill you and anoint you with the Holy Spirit.
இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து நிரப்பவும் அபிஷேகிக்கவும் கேட்க வேண்டும்.
Every area of your life is controlled by the Holy Spirit.
வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியினாலே கட்டுப்படுத்தப்படும்.
And you are anointed by the Holy Spirit to have gifts to serve him.
அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது, வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, உங்களுக்கு பரிசுத்தாவின்
அபிஷேகம்
தேவைப்படுகிறது. ஆவியை பெற்றுக்கொண்டது மட்டும் போதாது.
It's not enough that Christ has come into your heart.
கிறிஸ்து உள்ளத்திலே வந்தால் மட்டும் போதாது.
If you want to be an effective member in the body,
நீங்கள் சபையிலே சரீரத்தில் திறமையுள்ள ஒரு அங்கத்தினர் இருக்க வேண்டுமானால்,
filled with the Spirit to be healthy,
நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியாத ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
You must be anointed with the gifts of the Holy Spirit,
பரிசுத்தாவின் வரங்களினாலே மற்றவர்கள் சபைகளுக்கு மற்ற சபையில் உள்ள மற்ற ஊழியம் செய்ய முடியாது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வரங்களை நிரப்ப வேண்டும்.
And that will not come unless you seek for it.
நீங்கள் அதை தேடாத பட்சத்தில் அது வராது.
Because only when you seek to be filled and anointed, God sees that you value that.
நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட முடியா, நிரப்பப்பட முடியா தேடும் பொழுது மட்டுமே நீங்கள் அதை மதிக்கிறீர்கள் என்று தேவன் அறிந்து கொள்வார்.
So you can be a member of the body of Christ without being filled with the Holy Spirit.
ஆகவே பரிசுத்தாவினுடைய நிறைவு இல்லாமலேயே நீங்கள் கிறிஸ்துவின் அங்கத்திலே சரீரமாய் சபையாய் இருக்க முடியும்.
You have just received Christ or received the Spirit.
நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவின் ஆவியை ஏற்றுக்கொண்டீர்கள்.
But it's like a hand that is paralyzed.
ஆனால் இப்பொழுது வாதம் வந்த ஒரு கையை போல இருக்க முடியும்.
Think of a hand, man's hand is paralyzed.
ஒரு மனிதனுடைய கை வாதம் வந்தால் எப்படி இருக்கும்?
So you ask a question, is this hand a member of the body?
இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், இந்த கரமானது சரீரத்தில் ஒரு அங்கமாய் இருக்கிறதா?
Yes.
ஆம்.
Is the blood flowing in the hand?
இந்த கரத்துக்குள்ளாக ரத்தம் பாய்கிறதா? ஆம்.
Is the blood of Jesus cleansing that person?
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த நபரை சுத்திகரிக்கிறது?
Yes.
ஆம்.
But is it a powerful hand?
அது வல்லமையுள்ள சக்தி வாய்ந்த கரமா இருக்கிறதா?
No.
இல்லை.
It's a member of the body but it is a useless member.
அது சரீரத்திலே ஒரு அங்கமா இருக்கிறது ஆனால் பிரயோஜனமற்ற ஒரு அங்கம்.
Not only it is a useless member, it is a burden to all the other members.
இது பிரயோஜனமற்ற ஒரு அங்கம் மட்டுமல்ல, மற்ற சரீரத்தில் மற்ற அவயவங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கிறது.
Because this body has to carry around this useless member wherever it goes.
இந்த சரீரம் எங்கே சென்றாலும் இந்த பிரயோஜனமற்றதான அங்கத்தை தூக்கி கொண்டே செல்ல வேண்டும்.
It doesn't do any work.
எந்த வேலையும் செய்யாது.
It's just hanging there.
அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது.
It's a burden to the rest of the body.
மீதி உள்ள சரீரத்துக்கு அது ஒரு பாரமாக இருக்கிறது.
The rest of the body loves it.
சரீரத்துல மீதி அவயவங்கள் இதை நேசிக்கிறது.
What does it need?
அதனுடைய பொருள் என்ன?
What does this hand need?
இந்த கரத்துக்கு தேவை என்ன?
Power.
வல்லமை.
That is the fullness of the Holy.
அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு.
That's the anointing of the Holy Spirit.
அதான் பரிசுத்தான அபிஷேகம்.
That's the baptism in the Holy Spirit.
அதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்.
So many Christians are like this.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள்.
They come to all the meetings.
எல்லா கூட்டங்களுக்கும் வருகிறார்கள்.
They sit there.
உட்கார்கிறார்கள்.
But they don't do anything.
அவங்க ஒன்றும் செய்வதில்லை.
Like this hand.
இந்த கையை போல.
Always with the body.
எப்பொழுதே சரீரத்தில் இருக்கிறார்கள்.
They never miss a meeting.
அவர்கள் ஒரு காலம் கீழ்படியாமல் போவதில்லை.
But they never do anything.
ஆனால் ஒன்றையும் செய்வதும் இல்லை.
They are useless.
அவர்கள் பிரயோஜனமற்ற.
They sit in the meeting, go home.
கூட்டத்தில் உட்கார்வார்கள், வீட்டுக்கு
போவார். Come to the meeting, go home.
கூட்டத்தில் வருவார்கள், போவார்கள்.
Now we must not be like that.
நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது.
We have to be effective members of the body.
நாம் திறமையுள்ள சரீர அவயவங்களாக இருக்க வேண்டும்.
Think if your own hand was paralyzed.
உங்கள் சொந்த கை வாதம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
A lot of people when they get paralyzed they do physiotherapy and get treatment so that it can work again.
அநேகருக்கு வாதம் வந்து விட்டால் கை எங்காமல் போய்விட்டால் பிசியோதெரபி செய்வார்கள், பல உடற்பயிற்சிகளை செய்து அதை வேலை செய்ய வைப்பார்கள்.
I tell you that a lot of physiotherapy needed in the church.
சபையிலும் நிறைய பிசியோதெரபி தேவைப்படுகிறது.
Lot of believers need to be filled with the Holy Spirit.
அநேக விசுவாசிகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும்.
I want to encourage every one of you.
உங்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறேன்.
Seek God to be filled with the Holy Spirit.
தேவனை தேடுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
You don't have to go to any Pentecostal church.
எந்த பெந்தகோஸ்து சபைக்கும் ஆவியை பெற்றுக்கொள்ள தேவையில்லை.
You don't have to go to any church.
எந்த சபைக்கும் போக தேவையில்லை.
I know sometimes people have come to me and said brother Zach please lay hands on me and I want to be filled with the Holy Spirit.
சில சமயத்தில் சில பேர் வந்து சகோதர ஜாக்கி அவர்களை நான் அபிஷேகம் பெற்றுக் கொள்ள வேண்டும், என் தலையில கைவியங்களை சொல்லுவார்கள்.
My hands are empty.
என்னுடைய கரங்கள் வெற்று கைகள்.
There are no holes in my hand.
என்னுடைய கரத்தில் ஓட்டைகள் இல்லை.
You must go to somebody who's got a hole in his hand.
யாருடைய கையில் ஓட்டை இருக்கதோ அவரிடத்திலே போக வேண்டும்.
Only he can put his hand on you and anoint you.
அவர் மட்டுமே தலை மீது கை வைத்து உங்களை அபிஷேகிக்க முடியும்.
That is Jesus Christ.
அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
He died for you.
உனக்காக மரித்தார்.
Ask him to put his hands on you.
அவருடைய கரத்தை உன் மீது வைக்க முடியாது
கேளுங்கள். That's what I did.
இதைத்தான் நான் செய்கிறேன்.
I said, Lord Jesus.
ஆண்டவரே இயேசுவே,
put your nail pierced hand on me.
ஆணி பாய்ந்த கரங்களை ஆண்டவரே என் தலை மீது வையும்.
Anoint me.
என்னை அபிஷேகியும்.
So that I will not be a useless member in the body of Christ.
அப்பொழுது ஆண்டவரே சரீரமாய் சபையிலே நான் பிரயோஜனமற்ற ஒரு அங்கமாய் நான் இருக்க மாட்டேன்.
I pray that even now.
இப்பொழுதும் அந்த ஜெபத்தை செய்கிறேன்.
I say, Lord, I will not look back and see what I have accomplished or done.
ஆண்டவரே கடந்த நாட்களை பார்த்து நான் என்ன சாதித்திருக்கேன் என்று நான் நினைக்க
போவதில்லை. I want to look back and imagine I have done nothing for the Lord till today.
நான் இன்றிருந்து பின்னிட்டு திரும்பி பார்த்து நான் தேவனுக்காக ஒன்றுமே செய்யவில்லை என்று தான் கற்பனை செய்ய வேண்டும்.
That's a good way to live.
நான் வாழ்வதற்கு நல்ல வழி.
To always look back and say, I have done nothing for the Lord till today, but Lord, today I want to do something for you.
இப்பொழுதே பின்னிட்டு திரும்பி பார்த்து ஆண்டவரே உமக்கென்று நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று நான் உமக்கென்று ஏதாவது செய்ய
மாட்டேன்.
ஆகவே என்னை அபிஷேகிக்க மாட்டேன்.
I want you to make me a blessing to other people.
மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக்க மாட்டேன்.
I want you to make me bring me in touch with those who are needy so that I can serve them.
ஆண்டவரே தேவையில் இருக்கிறவர்களிடத்தில் என்னை கொண்டு வர மாட்டேன். அவர்களுக்கு உதவி செய்யட்டும் நான்.
I don't want any money.
எனக்கு இந்த பணம் தேவையில்லை.
Honor.
இந்த கணமும் தேவையில்லை.
I don't want anybody to respect me.
யாரும் என்னை மதிக்க வேண்டும் என்று தேவையில்லை.
I don't even want anybody to say thank you.
எனக்கு யாரும் நன்றி கூட சொல்ல வேண்டாம்.
I want to serve you because you love me and died for me.
ஆண்டவரே நீர் என்னை நேசித்து எனக்காக மரித்தபடியால் உமக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும்.
I can't do that unless you fill me with the Holy Spirit.
என்னை பரிசுத்தத்தால் அபிஷேகம் நிரப்பியாவிட்டால் ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது.
I can't serve you unless you give me gifts to serve you.
ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய முடியாது. வரங்களை தராவிட்டால் உமக்கு ஊழியம் செய்ய முடியாது.
You pray to God like that.
இதுபோல நீங்கள் தேவனிடத்தில் ஜெபியுங்கள்.
We must be bold when we go to our heavenly Father.
நம்முடைய பரம தகப்பரிடத்தில் போகும்பொழுது தைரியமாய் போக வேண்டும்.
All of you, even you young people,
சிறு வாலிபர்களையும் சேர்த்து,
don't think God will make all of us preachers.
நாம் எல்லாரையும் பிரசங்கியாராய் மாற்றுவார் என்று எண்ண வேண்டாம்.
See, the whole body is not the tongue.
முழு சரீரமும் நாவு அல்ல.
Imagine if the whole body was 500 tongues.
முழு சரீரமும் 500 நாக்கு தான் உங்க சரீரம் என்றால் எப்படி எண்ணிக்கொள்ள?
All talking, you won't be able to understand anything.
எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது.
There's only one tongue.
ஒரே ஒரு நாவு தான் ஆண்டவர்
கொடுத்தார். There are different functions in the body.
ஆனால் சரீரத்தில் வெவ்வேறு வேலைகள் இருக்குது.
One of the smallest members is the nail.
அதிலே சிறு அவயவம் நகம்.
You think that's a useful member? What do you think? Nail.
இது நகம் பிரயோஜனமுள்ள ஒரு அங்கமா?
How can you live without nails?
அல்லது நகம் இல்லாமலே வாழ முடியுமா?
If you had a fingers but no nails.
உங்களுக்கு விரல்கள் இருக்குது நகம் இல்லை என்றால்
would that be okay?
சரியாக இருக்குமா?
When you feel scratchy, what do you do?
அரிப்பு வந்தால் என்ன செய்வீர்கள்?
Tongue is useless.
நாக்கு சொரிந்து விட முடியாது.
Even the fingers without the nails is useless.
அவை நகம் இல்லாமல் விரல் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை.
Thank God for nails.
நகங்களுக்காக தேவனுக்கு நன்றி.
I feel now I am relieved.
அரிப்பு வந்தது இப்ப கொஞ்சம் சொரிந்து விட்டேனே இப்ப இளைப்பாறலார்.
You know what that ministry is?
அந்த ஊழியம் என்ன ஊழியம் தெரியுமா?
Encouraging others.
மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஊழியம்.
The scratching ministry is encouraging others.
சொரிந்து விடுகிற ஊழியம் என்பது மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஊழியம்.
Anybody can do it.
யார் வேண்டுமானாலும் செய்யலாம்.
And that is a ministry all of us should start doing in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாய் சபையிலே நாம் எல்லாரும் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும்.
Because it doesn't cost anything.
ஏனெனில் அதற்கு எந்த ஒரு விலை கிரயம் இல்லை.
You don't need to know the Bible.
வேதத்தை அறிந்திருக்க வேண்டும்
அவசியம் இல்லை. You don't need to know where the verses are.
எங்கே வசனம் இருக்கிறது தெரிய தேவையில்லை.
You just remember some verse. You don't even know where it is.
சில வசனங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது குறிப்பு கூட உங்களுக்கு தெரியாது.
You can share it with someone.
யாரிடத்தாவது இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ளலாம்.
You know that sometimes in the Bible also these great apostles, they did not know where some verse was.
பை வேதாமத்திலேயும் சில பெரிய அப்போஸ்தலர்கள் வசனம் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவில்லை.
Have you read this verse?
இந்த வசனத்தை வாசித்து இருக்கீங்களா?
It says in Hebrews,
எபிரேயர்
and Hebrews it says, I'm trying to find that place myself now.
நானே இந்த வசனத்தை நான் போய் கேட்கிறேன்.
It says someone has said somewhere, Hebrews 2 verse 6.
எபிரேயர் 2 அதிகாரம் 6 வசனம். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக சொல்லியிருக்கிறான்.
I don't know who it is, I don't know where it was said.
அந்த ஒருவன் யாரிடம் தெரியாது, அந்த ஒரு இடம் எந்த இடம் என்று தெரியாது.
And the person who wrote Hebrews, I say, are you inspired by the Holy Spirit or what?
எபிரேயர் எழுதினவரே நீர் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு தான் எழுதுகிறீரா?
You're inspired by the Holy Spirit, you don't know who wrote it, where he wrote it.
பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதுகிறீரே, யார் சொன்னார், எந்த இடத்திலே சொன்னார்னு தெரியவில்லையா?
What is man? I say that is Psalm 8, man.
அது சங்கீதம் 8 மனிதனே.
But he doesn't know.
ஆனால் அவருக்கு தெரியவில்லை.
Imagine an inspired writer of the Holy Spirit did not know where it was.
பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர் அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியவில்லை.
So don't get discouraged if you don't know where the verse is.
ஆகவே வசனம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போக வேண்டாம்.
You are following in the footsteps of this inspired Holy Scripture writer who did not know where the verse was.
ஏவப்பட்ட பரிசுத்த வேத எழுத்துக்களை எழுதுகிற எழுத்தாளரோடு கூட நீங்கள் அவரை பின்பற்றுகிறீர்கள்.
Well, it's good to know the verse, but if it doesn't know the verse, it doesn't matter.
வசனம் எங்கே இருக்குதென்றே தெரிவது நல்லதுதான். இல்லை தெரியவில்லை என்று போனாலும் பரவாயில்லை, நீங்கள் அதை விட்டு உற்சாகப்படுத்துங்கள்.
You can tell somebody.
யாரையா பார்த்து சொல்லலாம்.
Someone somewhere has said that all things will work.
ஒருவன் ஒரு இடத்திலே எழுதியிருக்கிறார் சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும்.
If you love God,
நீ தேவனை நேசித்தால்,
you ask where it is, I don't know where it is, but it is someone somewhere has said it in the Bible.
எங்க இருக்குன்னு தெரியல, ஒருவன் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார்.
If the Holy Spirit could make a man write like that, why can't you say like that?
பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை இப்படி எழுத வைத்திருந்தால் நீங்களே அப்படி சொல்ல கூடாது.
So you don't have to know the reference.
ஆகவே குறிப்பு எங்க இருக்குதுன்னு தெரியும் அவசியம் இல்லை.
Know the reference even better.
உங்களுக்கு குறிப்பு தெரிஞ்சிருந்தா நல்லதுதான்.
Romans 8:28.
ரோமர் 8:28.
But it doesn't matter.
அது பொருட்டல்ல.
Because if you give the reference, he can look it up later.
ஆனால் நீங்கள் அந்த வசன குறிப்பை கொடுத்தால் அவர் அதை வீட்டுக்கு போய் படித்து பார்க்க முடியும்.
Because if you always keep saying someone somewhere, they'll wonder whether you're really telling the truth or not.
எப்போ பார்த்தாலுமே ஒருவன் ஒரு இடத்திலே சொன்னான், ஒருவன் ஒரு இடத்திலே சொன்னான் என்று சொன்னால் உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையாண்டே அவருக்கு சந்தேகம் வந்துவிடும்.
So encourage people by giving them a scripture.
ஆகவே மக்களை ஒரு வசனத்தை சொல்லி உற்சாகப்படுத்துங்கள்.
Sometimes when you speak to somebody,
சில சமயத்துல யார்கிட்டயாச்சும் பேசுறீங்க,
on the phone,
or
somebody visits your house,
அது யாராவது உங்க வீடு சந்திக்க வருது,
you know you can build the body of Christ on the telephone.
நீங்கள் போனை பயன்படுத்தி சரீரமாக சபையை கட்ட முடியும்.
Okay, they don't allow you to speak in the meeting.
அவங்க கூட்டத்திலே உங்களை பேச அனுமதிப்பதில்லை.
So what?
அதனால என்ன?
There are members of the body of Christ everywhere.
எல்லா இடங்களிலுமே சரீரமாக சரீரத்தின் அவயவங்கள் இருக்கிறார்கள்.
Even you visit somebody,
யாரையாவது பார்க்க போனீங்களானால்,
you can share the word with him. It's not a church meeting.
அது ஒரு சபை கூட்டம் இல்லை, அவரோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம்.
Just scratch him.
அவரை சொல்லி விடுங்கள்.
That means encourage him.
அவரை உற்சாகப்படுத்துங்கள்.
Give him a word.
அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுங்கள்.
Supposing he is discouraged.
அவர் சோர்ந்து போயிருக்கிறார்.
Don't get discouraged, brother.
அதிரியப்படாதே சகோதரனே.
God is our father.
தேவன் நம்முடைய தகப்பன்.
The devil was defeated.
பிசாசு தோற்கடிக்கப்பட்டார்.
Our sins are forgiven.
நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டது.
Resist the devil.
இயேசுவை பிசாசு எதிர்த்து நில்லுங்கள்.
Someone somewhere has said resist the devil and he will flee.
யாரோ ஒருவன் ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறார் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
And I've done that and I've noticed that he flees from me.
நான் அதை செய்திருக்கிறேன், நான் சமாதானம் பெற்றிருக்கிறேன்.
You can encourage people anywhere.
நீங்கள் எங்க இருந்தாலும் மக்களை உற்சாகப்படுத்த முடியுமே.
When you're speaking on the phone.
நீங்கள் போன்ல பேசும்போது.
Okay, praise the Lord.
Okay, ஸ்தோத்திரம்.
But before I finish.
நான் முடிக்கிறதுக்கு முன்பாக.
Sister, I want to tell you something.
சகோதரி, நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன்.
Brother, I want to tell you something.
சகோதரனே, உன்னை சொல்ல விரும்புகிறேன்.
You know the Lord has said I will never leave you nor forsake you.
நான் விட்டு விடுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி இருக்கிறார்.
He will always stand by us.
அவர் எப்பொழுதும் நம் பக்கத்தில் நிற்பார்.
He has said I am the apple of his eye, you are the apple of his eye.
நீ அவருடைய கண்ணின் மணியாய் இருக்கிறாய் அவர் சொல்லி இருக்கிறார்.
How long does it take to say that? Not even 1 minute.
அது இதை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுத்து? ஒரு நிமிஷம் கூட இல்லை.
But you could have encouraged that person.
ஆனால் நீங்கள் அந்த நேரத்திலே அந்த நபரை உற்சாகப்படுத்த முடியும்.
Building the body.
இதுதான் சரீரத்தை கட்டி எழுப்புவது.
We must all develop this habit of encouraging.
எல்லாரையும் உற்சாகப்படுத்த முடியான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
You know, in the past we have done so many wrong things in our life.
கடந்த காலங்களில் எவ்வளவோ தவறுகளை நாம் செய்திருக்கிறோம்.
We have disobeyed God's word.
நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம்.
We have behaved like the heathen.
நாம் புறஜாதியைப் போல நடந்திருக்கிறோம்.
That means in our conversation we have always criticize people, gossiped.
நம்முடைய உரையாடலில் எத்தனை பேரை விமர்சித்து இருக்கிறோம், குறை சொல்லி இருக்கிறோம்.
But now let us do it differently.
ஆனால் இப்பொழுது நாம் வித்தியாசமானதா செய்வோம்.
See, it says here in 1 Peter 4:3.
1 பேதுரு 4:3 வாசிக்கிறோம்.
Look at this verse.
இந்த வசனத்தை பாருங்கள்.
The time past is enough that you have lived like the Gentile people.
சென்ற வாழ்நாள் காலத்திலே 1 பேதுரு 4:3 நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும்.
What is that?
அது என்ன?
In the past enough of your gossiping and backbiting and criticizing, enough.
காலம் கடந்த காலங்களிலே நீங்கள் ஜனங்களை விமர்சித்தது, குறை சொன்னது, புகார் சொன்னதெல்லாம் போதும்.
That is sufficient.
அது போதும்.
You lived like the worldly people.
நீங்கள் உலக மக்களைப் போல வாழ்ந்து விட்டீர்கள்.
Whenever you met people you were always gossiping, criticizing, backbiting.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜனங்களை சந்திக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் புறங்கூறுகிறீர்கள், கோல் சொல்கிறீர்கள்.
Whenever you spoke on the phone you were telling all the juicy useless news about other people.
நீங்கள் எப்பொழுதெல்லாம் போன் எடுக்கறீர்களோ அப்பொழுது மற்றவளைப் பற்றி பிரயோஜனமில்லாத காரியத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள்.
Okay. You have done it enough number of years.
போதுமான வருஷங்களுக்கு செய்து விட்டீர்கள்.
The time past is sufficient that you have lived like the Gentiles.
புறஜாதிகளின் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் சென்ற கால வாழ்நாள் காலத்திலே.
Now,
இப்பொழுதோ,
verse 2,
இரண்டாம் வசனம்,
the rest of your time,
மீதியுள்ள நாட்களிலே,
live to the will of God.
தேவ சித்தத்தின்படியாய் பிழைக்கத்தக்கதாக.
That's a beautiful verse.
அருமையான வசனம்.
1 Peter 4, verse 2 and 3.
1 பேதுரு 4:2-3 வசனங்கள்.
You don't have to keep on doing for the rest of your life all the useless conversation that you did in the past.
நீங்கள் கடந்த நாட்களிலே பேசுவது போல தேவையற்ற உரையாடல் எல்லாம் தொடர வேண்டாம்.
From now on say something which is according to the will of God.
இப்பொழுதிலிருந்து தேவ சித்தத்தின்படியாக சில காரியங்களை சொல்லுங்களேன்.
And when somebody comes to visit your house instead of gossiping, backbiting,
யாரையாவது உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் புறங்கூற குறை சொல்ல ஆரம்பித்தீர்களானால்,
share something from scripture.
அப்படி யாராவது செய்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் வேதத்திலிருந்து ஒன்றை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
Sister comes to visit you.
ஒரு சகோதரி உங்க வீட்டுக்கு வராங்க.
You can, before they go away,
அவர் போற முன்பதாக,
say, sister, I was reading the Bible this morning.
சகோதரியே, நான் இந்த காலையில பைபிள் வாசிட்டு இருந்தேன்.
And I was so encouraged when I read there.
நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டேன்.
Be anxious for nothing.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள்.
Let your requests be made known to God.
உங்கள் தேவைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
And I discovered I'm so anxious so many times.
நான் பல நேரங்களிலே கவலைப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்தேன்.
I was so encouraged. I can just
நான் இந்த வசனத்தை வாசித்து உற்சாகப்படுத்தப்பட்டேன்.
And I read another verse in Psalm 55 which says cast your burden on the Lord.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சங்கீதம் 55 ஒரு வசனத்தை வாசித்தேன்.
Oh, now I can cast all my burdens on the Lord. இப்போது
என்னுடைய பாரத்தை எல்லாம் அவர் மீது நான் எறிந்து விட முடியும்.
Okay, praise the Lord, sister. We'll see you later.
சௌரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பின்னாடி பார்ப்போம்.
And that sister will forget everything else you said but will remember that last sentence.
அந்த சகோதரி நீங்க சொன்னது எல்லாவற்றை மறந்து விட்டாலும் கடைசி வாக்கியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்கள்.
You have built her up spiritually.
நீங்கள் அவளை ஆவிக்கிற வாழ்க்கையில கட்டி விட்டீர்கள்.
That is how we build the body of Christ.
இப்படி தான் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுகிறோம்.
Not only by sitting on the pulpit here.
அங்க மேடையில் உட்கார்ந்து பேசுறது மட்டுமல்ல.
No, we can all build the body of Christ.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட முடியும்.
You can share something about Jesus to your schoolmates.
உங்களுடைய வகுப்பிலே படிக்கிறவர்களிடத்தில் இயேசுவை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம்.
And maybe you are not able to preach and teach to them. You can invite them to the meeting.
அவர்களுக்கு நீ பிரசங்கிக்க முடியாது, போதிக்க முடியாது, அவர்களை கூட்டத்துக்கு நீ வரவழைக்கலாம்.
Let me tell you something in Bangalore CFC.
Bangalore CFC-ல ஒன்றை சொல்லட்டும்.
Most of the people have become part of the church by somebody inviting them to the meeting.
அங்கே சபையிலே பங்கானவர்களில் அநேகம் பேர் எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், யாரோ ஒருவர் அவர்கள் சபை கூட்டத்துக்கு கூட்டி வந்தார்கள். அவ்வளவுதான்.
Somebody in the office, some neighbor, some
அலுவலகத்தில் பக்கத்து வீட்டில் இருந்தவர்களை கூட்டி வந்தார்கள், உறவினர்களை கூட்டி வந்து வந்தார்கள்.
Come and listen.
வந்து கேளுங்கள். And they are grip. அவர்கள் பற்றி பிடிக்கப்பட்டார்கள்.
Part of the church. That is a ministry.
சபையில் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள்.
So that is also a ministry of building the body to invite someone to come and hear the word of God in the church.
ஆகவே யாரையாவது சபைக்கு கூட்டி கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தை கேட்க செய்வதும் சபையை கட்டுவதுதான்.
Many years ago we had a brother in our church who had a great desire to witness but he had no ability to preach.
ஆனால் நம் அநேக ஆண்டுகள் முன்பாக சபையில் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் அதிகமாய் சாட்சி சொல்வதற்கு வாஞ்சுள்ளவராய் இருந்தார். ஆனால் பிரசங்கிப்பதற்கு அவருக்கு வரமில்லை.
So what did he do?
ஆகவே அவர் என்ன செய்தார்?
He took a tape recorder and those cassette tapes we had in those days 40 years ago
40 ஆண்டுகள் முன்பதாக அந்த கேசட் டேப் தான் இருக்கும் அதை எடுத்து கொண்டு போவார்.
And he'd call one of his friends or relatives and say can I come and see you for 15-20 minutes today.
ஒரு நண்பனையோ ஒரு உறவினரையோ அழைப்பார். உங்களை வந்து 15 நிமிஷம் பார்க்கலாமா?
Yeah, please come.
ஆமா வாங்க.
So he'd go to their house.
அந்த வீட்டுக்கு போவார்.
And he said I want to tell you something.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Very important.
மிக முக்கியம்.
But I can't say it properly.
ஆனா என்னால அதை சரியா செய்ய சொல்ல முடியாது.
You listen to this.
இதை கேளுங்கள்.
This brother will tell you properly.
இந்த சகோதரன் ஒழுங்காய் சொல்வார்.
Plug the tape recorder.
அவர் அந்த டேப் ரெக்கார்டரை மாட்டுவார்.
And play 15 minutes.
15 நிமிஷம் அந்த ஒலி பதிவை விளைய போடுவார்.
So that man would listen to it.
அந்த மனிதர் அதை கேட்பார்.
Don't play for 2 hours and all they'll get fed up.
Just 2 மணி நேர செய்தியெல்லாம் போட்டு கேட்க சொல்ல வேண்டாம். சலிச்சு போயிடுவார். பாவம்.
10-15 minutes.
10 நிமிஷம் 15 நிமிஷம் போதும்.
And then he would get up and go away.
அவர் அதுக்கப்புறம் ஈச்சு நான் போறேன் பிரதன் சொல்வார்.
And like that different people came to the church.
இப்படி அநேக சபைக்கு வந்தார்கள்.
So even if you can't speak here was a man who found a way to spread the message.
ஆகவே உங்களால பேச முடியாவிட்டாலும் இங்கே பாருங்கள் செய்தி பல இடங்களுக்கு எடுத்து சென்ற ஒரு மனிதர்.
Or by giving a book or a CD or something to a friend.
அல்லது ஒரு நண்பனுக்கு ஒரு சிடியோ ஒரு புத்தகத்தையோ கொண்டு போய்
கொடுப்பது. That is how we can do our part to build the body of Christ.
இப்படி தான் சரீரமாய சபையை கட்டுவதற்கு நம்முடைய பங்கு செய்ய முடியும்.
Every person in the church has got some ministry.
சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் உண்டு.
You think all the people who come here have come through one man's ministry?
இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு மனிதனால வந்தவங்க என்று எண்ணுகிறீங்களா?
You think they've all come through all the elders sitting here?
இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் மூப்பர் மூலமா வந்தவங்க என்று
எண்ணுகிறீங்களா?
இல்லவே இல்லை.
There are many many people who have had a part in bringing all these people here.
இங்க எல்லா மக்களையும் கொண்டு வருவதற்கு அநேகருக்கு சில சில பகுதிகள் இருந்தன.
And like that you have encouraged people and the body of Christ has been built up.
அதுபோல நீங்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்தினால் கிறிஸ்துவின் சரீரம் கட்டப்படும்.
Maybe nobody gave you the credit for it.
ஒருவேளை யாருமே அதற்கென்று உங்களை வெச்சு கொண்டதில்லை.
But when Jesus comes,
ஆனால் இயேசு வரும்பொழுது
he will reward you.
அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார்.
He'll say you're the one who brought that person to the church.
இந்த நபரை சபைக்கு கூட்டி கொண்டு வந்தது நீதான்.
And that person grew up to have a godly family.
அந்த நபர் வளர்ந்து இப்பொழுது தேவனுடைய குடும்பத்தில்
வைத்திருக்கிறார். He became a blessing.
அவர் ஒரு சபைக்கு
ஆசீர்வாதமாக மாறினார். You're the one who first brought him.
ஆனால் நீதான் முதலாவது அவரை கூட்டி கொண்டு வந்தது.
So I want to give you a reward, Jesus will say.
ஆகவே உனக்கு ஒரு பலனை கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்வார்.
I believe there are many people like that who never spoke in the pulpit once who are going to get great rewards.
ஆகவே ஒருமுறை கூட pulpit-ல இருந்து பிரசங்கிக்காத பலர் பெரிய பலனை பெறுவார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
There's another group of people who pray.
இன்னொரு கூட்ட மக்கள் ஜெபிக்கிறவர்கள்.
Now many people don't value prayer so much.
அநேகர் ஜெபத்தை அதிகமாக மதிப்பதில்லை.
But if you remove prayer from the church,
ஆனால் சபையிலிருந்து ஜெபத்தை எடுத்துவிட்டால்
the church will collapse.
சபையானது அழிந்து போய்விடும்.
It's like a life going out of the body.
அது ஒரு ஜீவன் போய்விடுவது போல.
The body is dead.
இப்பொழுது ஜீவன் போய்விட்டால் சரீரம் செத்து விட்டது.
And by prayer, I don't mean kneeling down and praying for 4 hours.
ஜெபம் என்று சொன்ன உடனே முழங்கால் படித்து 4 மணி நேரம் ஜெபித்துக் கொண்டே இருப்பதல்ல.
Nowhere in the Bible does it say pray for 2 hours.
2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை.
Not even pray for 5 minutes.
5 நிமிடம் ஜெபிங்க என்றும் சொல்லப்படவில்லை.
Do you know what the Bible says?
ஆனால் வேதம் என்ன சொல்கிறது?
1 Thessalonians 5.
1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம்
17.
17
It tells you how long you should pray.
நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது.
5 minutes or 5 hours?
5 நிமிடமா 5 மணி நேரமா?
A lot of people say, how many hours do you pray?
எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள்.
அனைவரும் people ask me,
என்னை பார்த்து கேட்கிறார்கள்.
I say I usually pray 24 hours a day.
நான் வழக்கமாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று
சொல்கிறேன். Because the Bible tells me in 1 Thessalonians 5:17.
ஏனால் வேதம் 1 தெசலோனிக்கேயர் 5:17 இல் சொல்லியிருக்கிறது.
To pray 24 hours a day.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள்.
You are telling me to pray for 2 hours?
2 மணி நேரம் ஜெபம் பண்ணா போதும் சொல்றீங்களா?
24 hours brother.
24 மணி நேரம் சகோதரர்.
So what does that mean?
இதனுடைய பொருள் என்ன?
It doesn't mean we have to be on our knees 24 hours.
24 மணி நேரம் முழங்கால் படியிட வேண்டும் என்ற அர்த்தம்
இல்லை. It's not only here.
இங்கே மட்டுமல்ல.
It's Luke 18.
லூக்கா 18 அதிகாரம்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
Luke 18:1.
லூக்கா 18:1
that men must pray all the time.
அங்கே எல்லா நேரமும் ஜெபிக்க வேண்டும்.
There's no particular time.
அங்கே குறிப்பிட்ட நேரம் இல்லை.
So what does it mean to pray without ceasing?
ஆகவே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றால் என்ன அர்த்தம்?
I try to understand that.
நான் அதை விளங்கிக் கொள்ள முற்பட்டிருக்கிறேன்.
Because all the books I read they said you must pray 2 hours or 1 hour or 4 hours.
நான் வாசித்த அனைத்து புத்தகங்கள் நீங்கள் 2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், 4 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
They never gave me a verse.
ஆனால் அதற்கென்று ஒரு வசனத்தை சொன்னதில்லை.
I said I don't believe all these books.
நான் இந்த ஏமாற்றுக்காரர்களை நம்புவதில்லை.
The only one book I believe is the Bible.
ஒரே ஒரு புத்தகம் அதுதான் வேத புத்தகம்
என்று நான் நம்புகிறேன். I read the Bible, it never told me how many hours to pray. It always said 24 hours.
வேத புத்தகத்தில் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறது. 24 மணி நேரம்.
It also said when you pray don't tell other people about
அதே சமயத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களிடத்தில் எவ்வளவு நேரம் ஜெபித்தீர்கள் சொல்ல வேண்டாம்.
I said how to pray 24 hours.
24 மணி நேரம் எப்படி ஜெபிப்பது?
Because there are so many other things I have to do. I have to sleep.
நான் தூங்கணும்.
I have to eat.
சாப்பிடணும்.
I have to work.
வேலை செய்யணும்.
I have to earn my living.
என்னுடைய பிழைப்புக்காக செய்ய வேண்டும்.
You are working on machines.
இயந்திரங்களில் வேலை செய்ய வேண்டும்.
You have to concentrate on your machine.
நீங்கள் அந்த இயந்திரத்தில் கவனம் செலுத்தி வேலை செய்ய வேண்டும்.
So then I realized that prayer is an attitude.
அப்பொழுது நான் உணர்ந்தேன் ஜெபம் என்பது ஒரு மனநிலை. மனநிலை
an attitude of helpless dependence upon God.
நான் உதவியற்ற நிலையிலே தேவனையே சார்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை தான் ஜெபம்.
Like a branch is helplessly dependent on the tree to produce fruit.
ஒரு கிளை கனியை உண்டாக்குவதற்கு உதவியற்ற விதத்திலே அது மரத்தை சார்ந்து கொள்கிறது போல.
Not for 2 hours a day.
ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் சார்ந்து
கொள்கிறது. 4 hours.
24 மணி நேரங்கள்.
That branch is helplessly dependent on the tree.
அந்த கிளையானது உதவியற்ற நிலையிலே அந்த மரத்தோடு இணைந்திருக்கிறது.
You ask the branch how you produce such wonderful mangoes.
அந்த கிளையை பார்த்து அற்புதமான மாம்பழங்களை எப்படி உண்டாக்குறீர்கள் என்று கேட்டால்
I don't do anything.
நான் ஒண்ணுமே செய்வதில்லை.
I'm just helplessly connected to the tree 24 hours a day.
நான் 24 மணி நேரமும் உதவியற்ற நிலையிலே மரத்தோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன்.
Sap flows into me.
அந்த சாறு எனக்குள்ளாக பாய்கிறது.
That's the Holy Spirit.
அதான் பரிசுத்த ஆவியானவர்.
And the fruit comes.
பழங்கள் வருகிறது.
I don't know how.
எப்படி எனக்கு தெரியாது.
That is the true Christian life.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை.
That is the life of faith.
இதுதான் விசுவாச வாழ்க்கை.
Then I realized there is something I do 24 hours a day.
அதற்கு பிறகு நான் உணர்ந்தேன் 24 மணி நேரங்கள் செய்யக்கூடிய இன்னொரு காரியம் இருக்கிறது.
What do you do in your body 24 hours a day?
24 மணி நேரம் சரீரத்தில் என்ன செய்து கொண்டே இருக்கிறீர்கள்?
Breathing.
சுவாசிப்பது.
You can't stop.
அதை நிறுத்த முடியாது.
That is the only thing we do 24 hours a day.
24 மணி நேரம் நாம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய காரியம் சுவாசிப்பது.
We are not conscious all the time.
எப்பொழுதே சுவாசிப்பதை குறித்து நீங்கள் உணர்வு பெற்றதில்லை.
Most of the time we are unconscious when we are
unconscious.
We are breathing without thinking about it.
நாம் அதை குறித்து சிந்திக்காமலேயே நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்.
So I realized that my prayer to God must become like my breathing.
தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஜெபமானது என்னுடைய சுவாசிப்பது போல மாற வேண்டும்.
Just like I say, Lord, I cannot live without breathing.
ஆண்டவரே, சுவாசம் இல்லாமல் நான் உயிர் வாழ முடியாது.
I close my mouth and hold my nose. I won't be able to last more than 3 minutes.
என்னுடைய வாயை மூக்கை மறைத்து விட்டால் 3 நிமிடங்களுக்கு மேல இருக்க முடியாது.
I'll die.
நான் மரித்து விடுவேன்.
I need to breathe all the time.
நான் எல்லா நேரங்களிலும் சுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
Lord, I want to be dependent upon you all the time.
ஆண்டவரே, உம்மையே நான் எப்பொழுதும் சார்ந்து கொள்ள வேண்டும்.
And when I am like that,
நான் அப்படி இருக்கும் பொழுது
suddenly a need comes.
திடீர்னு ஒரு தேவை வருகிறது.
Then I can speak.
நான் பேச முடியும்.
Lord, now there's a need here.
ஆண்டவரே, இப்போ ஒரு தேவை இருக்குது.
I have a problem.
எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு.
Please solve this for me.
தயவா எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து தாரேன்.
I'm having a difficulty in the office.
அலுவலகத்துல ஒரு கஷ்டம் இருக்குது.
I misplaced this money. I don't know where I left it. Please help me to find it.
எங்கே வச்சனே தெரியல ஆண்டவரே, தேடிட்டே இருக்கேன், கண்டுபிடிக்கிறேன்.
என்ன செய்ய ஆண்டவரே? I lost my keys. Lord, please show me where to find it.
சாவியை தொலைச்சிட்ட ஆண்டவரே, எங்க இருக்குது என்று தெரியவில்லை, கண்டுபிடிக்க உதவிங்க.
Ask the Lord for anything.
எதற்கு வேண்டுமானாலும் நீ கேட்கலாம்.
Now Lord, I'm being tremendously tempted. Please help me to overcome. ஆண்டவரே,
இப்போது அதிகமாய் சோதிக்கப்படுகிறேன். ஆண்டவரே, இந்த சோதனை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
These are good 30 second half minute prayers.
இவைகளெல்லாம் நல்ல 30 வினாடி ஜெபங்கள்.
So that we are constantly in touch with God and any time we can contact him.
நாம் தேவனோடு கூட தொடர்ந்து தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவரோடு பேசலாம்.
See, like some of these policemen have got these walkie talkie things all the time.
போலீஸ்காரர் ரோட்ல பாத்துக்கிங்களா, ஒரு வாக்கி டாக்கி வச்சிட்டே போறது.
It's always on.
எப்பவுமே ஆன் பண்ணி வச்சிருப்பார்கள்.
Any time.
எந்த நேரத்தில் வேண்டுமானாலும்.
Sir, there's a problem here in this junction.
ஐயா, இந்த ஜங்ஷன்ல பிரச்சனை வந்துருச்சு.
Or sometimes they may get a message from there. Go there, there's a problem there.
அல்லது இவங்களுக்கு ஒரு செய்தி வரலாம், இந்த இடத்துக்கு போ, அங்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு.
It's always on.
எப்பொழுதுமே அந்த வாக்கி டாக்கி ஆன்லயே இருக்கு.
That one walkie talkie is on all the time.
எல்லா நேரங்களிலுமே அது ஸ்விட்ச் ஆன்லயே இருக்குது.
If they are duty for 8 hours, it's on for 8 hours.
8 மணி நேரம் டியூட்டி எடுத்தனால 8 மணி நேரம் அது ஆன்லயே வெச்சிருக்கு.
We are on duty 24 hours.
நாம் 24 மணி நேரம் டியூட்டில இருக்கோம்.
So our walkie talkie is on all the time.
ஆகவே நம்முடைய வாக்கி டாக்கி எப்பொழுதுமே ஸ்விட்ச் ஆன்லயே இருக்குது.
Any time God may speak to me.
எந்த நேரத்துல வேண்டுமானாலும் தேவனோடு கூட பேசலாம்.
Turn your eyes away from there. Don't look at that.
அங்க பார்க்கவேண்டாம். கண்ணை திருப்புங்க.
Turn your eyes away. That's not good for you.
அது உனக்கு நல்லது.
Oh, you're looking at a magazine, said turn that page. That page is not good.
அந்த பத்திரிகையை பார்க்கறியா, அது அடுத்த பக்கத்தை திருப்பு.
That's not good.
அது நல்லது இல்ல.
Or somebody gets angry with you.
அல்லது யாராவது உன் மீது கோபப்படுகிறார்கள்.
Now keep your mouth shut.
இப்பொழுது வாயை மூடிக்கொள்.
Don't reply anything. That's a walkie talkie telling me.
இந்த வாக்கி டாக்கில இருந்து எனக்கு செய்தி வருகிறது, இப்பொழுது வாயை திறக்காதே.
That is how we have to live in fellowship with God.
இப்படி தான் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும்.
If you live like that,
இது போன்ற நீங்க வாழ்ந்தால்,
God will bring you in touch with different people.
மற்ற வித்தியாசமான மக்களோடு கூட உங்களை தொடர்பு கொண்டு வருவார்.
He will tell you what to say.
அவர்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்வார்.
And you can build the body of Christ.
நீங்கள் கிறிஸ்தவ சரீரமாக சபை கட்ட முடியும்.
You never stand on the pulpit a single day of your life.
நீங்கள் ஒருவேளை வாழ்நாள் முழுவதுமாக ஒரு நாள் கூட மேடையில் ஏறி பேசாமல் இருக்கலாம்.
You may be a sister who nobody even knows your name.
ஒருவேளை நீங்கள் ஒரு சகோதரி, உங்களுடைய பெயர் யாருக்குமே தெரியாது.
It doesn't matter.
அது ஒரு பொருட்டல்ல.
You can be a very useful member in the body of Christ.
நீங்கள் கிறிஸ்தவ சரீரமாக சபையில் நியோஜனமுள்ள ஒரு அங்கமாக இருக்க முடியும்.
That is how all of us can serve the body.
இப்படிதான் நாம் எல்லாருமே சரீரத்தில்
and we must seek to build fellowship in our local church.
நம்முடைய ஸ்தல சபையிலே நாம் ஐக்கியத்தை கட்ட முடியும்.
In our local church,
நம்முடைய ஸ்தல சபையிலே
we must say, Lord, I want to live in love with everybody.
எல்லாரையும் நான் நேசித்து வாழ வேண்டும் ஆண்டவரே.
Some people may be immature. I want to bear with them.
ஆண்டவரே, சில பேர் வளராமல் இருக்கலாம், அவர்களை பொறுத்துக்கொள்ள வேண்டும்.
In the church there are different people with different age, spiritual age.
சபையில் வித்தியாசமான ஆவிக்குரிய வளர்ச்சி கொண்டவர்கள், ஆவிக்குரிய வயது கொண்டவர்கள் இருக்கலாம்.
That's just like in your home there may be a 1 year old child who is always dirtying his underwear.
ஒரு வயது குழந்தை உங்கள் வீட்டில் இருக்குது, அடிக்கடி ஜட்டியை நனைத்துக் கொள்கிறது.
That's okay.
அது பரவாயில்லை.
1 year old.
ஒரு வயது குழந்தை.
And so we bear with that.
ஆகவே நாம் அதை பொறுத்துக் கொள்கிறோம்.
We don't get upset because the child is dirtying his underwear.
அந்த குழந்தை ஜட்டியை நனைத்து விடுகிறதுனாலே நாம் மனத்தாங்கல் அடைகிறது இல்லை.
So there are some little babies in the church also who get angry and
ஆகவே சபையிலே கூட சிறு குழந்தைகள் இருக்கலாம், அவர்கள் கோபப்படுகிறவர்கள்.
They haven't got victory yet.
அவர்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை.
Whenever I see anybody getting angry,
எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிற ஒரு நபரை பார்க்கேனோ,
that reminds me of a child dirtying his underwear.
அது ஒரு குழந்தை ஜட்டி நனைத்துக் கொள்கிறதை ஞாபகப்படுத்துகிறது.
Please remember this picture.
ஆகவே இந்த படத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Whenever you get angry, it is like a child dirtying the underwear.
எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கோபம் வருகிறதோ, ஜட்டி நனைக்கிற குழந்தையைப் போல.
It's not a good thing.
அது நல்லது இல்லை.
Because what comes out of your mouth is exactly like what comes in that underwear.
வாயிலிருந்து வரக்கூடிய காரியத்திற்கும் அந்த குழந்தை தண்ணீரை சிறுநீரை விட்டு நினைக்கிற காரியத்துக்கும் வித்தியாசம் இல்லை.
But they say, okay, they are young, they are not yet grown up.
சரி, இன்னும் சிறு குழந்தையா இருக்கிறது, இன்னும் வளரவில்லை.
But some of you are grown up, you should not be dirtying your underwear.
ஆனால் உங்களில் சிலர் வளர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் ஜட்டி நினைக்க கூடாது.
You must overcome.
நீங்கள் மேற்கொள்ள வேண்டும்.
But we must bear with one another.
ஒருவர் தாங்க வேண்டும்.
The great law of the body of Christ is love.
கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரமாணம் அன்பு.
And forgive.
மன்னிப்பு.
So I want to say that in closing.
ஆகவே முடிவில் இதை சொல்ல விரும்புகிறேன்.
When people get married, I tell them,
ஜனங்கள் திருமணம் ஆகும்போது நான் சொல்கிறேன்,
very important law in marriage.
திருமணத்திலே மிகப்பெரிய பிரமாணம், மிக முக்கியமான பிரமாணம்.
Also in the body of Christ.
அதும் நீங்கள் அதே சரீரமாய் சபையிலே பொருந்தும்.
Be quick to ask for forgiveness.
மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருங்கள்.
And be quick to forgive.
மன்னிப்பதற்கும் தீவிரமாக இருங்கள்.
Most important law you must remember all your married life.
திருமண வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரமாணம்.
Till the end of our life, even if we don't sin, we will make mistakes.
நாம் பாவம் செய்யாவிட்டாலும் தவறுகள் செய்வோம்.
So if we make a mistake, we have to ask forgiveness.
ஆகவே தவறு செய்யும் பொழுது நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
Even if you did not do it deliberately,
வேண்டுமென்றே நீங்கள் செய்யாவிட்டாலும்.
Supposing you are traveling in a bus,
ஒரு பஸ்ல பிரயாணம் செய்கிறீர்கள்,
and you accidentally step on somebody's feet behind you.
யாரோ ஒரு காலை தெரியாமல் விழுந்து விட்டீர்கள்.
What do you tell him?
என்ன சொல்வீர்கள்?
You say, hey, I didn't do it deliberately. I'm not going to ask your forgiveness.
நான் வேண்டுமென்றே செய்யல, அதனால மன்னிப்பு கேட்க மாட்டேன் சொல்வீர்களா?
Is that what you say?
அப்படிதான் சொல்வீர்களா?
No, even if you didn't do it deliberately,
நீங்கள் வேண்டுமென்றே செய்யாவிட்டால்,
accidentally,
நீங்கள் தற்செயலாக செய்தால்,
turn around and say, oh, I'm really sorry.
மன்னிச்சிருங்க சார்.
So even when you hurt another person without knowing it,
ஆகவே நீங்கள் தெரியாமலேயே இன்னொருவரை மனம் காயப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், மனம் காயப்பட்டு விட்டீர்கள்
என்றால், some brother or sister or your husband or wife,
சகோதரனியோ சகோதரியோ கணவனியோ மனைவியோ,
quick to ask forgiveness,
உடனே மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள்.
And when somebody asks your forgiveness, be quick to
யாராவது உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அதை மன்னிப்பதற்கும் தீவிரமாயிருங்கள்.
Don't sit there with a long face,
அங்கே நீண்ட முகத்தை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டாம்.
The Bible says we must never go to bed angry.
நாம் கோபத்தோடு கூட படுக்கைக்கு செல்ல கூடாது என்று வேதம் சொல்கிறது.
Ephesians 4:26, don't let the sun set on your anger.
எபேசியர் 4:26 லே வாசிக்கிறோம், உங்கள் கோபம் தணிவதற்கு முன்பதாக சூரியன் அஸ்தமிக்க வேண்டாம்.
Never go to bed with anger against your husband or wife or against any person in the world.
கணவன் மீதோ மனைவியின் மீதோ அல்லது உலகத்தில் யார் மீதோ இருக்கக்கூடிய கோபத்தோடு கூட நீங்கள் படுக்கைக்கு செல்ல வேண்டாம்.
I followed that rule for many years.
அநேக ஆண்டுகளாக நான் இந்த விதியை பின்பற்றுகிறேன்.
Because my own sleep will be disturbed if I sleep with anger.
நான் கோபத்தோடு கூட தூங்கினால் என் தூக்கம் தொந்தரவுபடும்.
Let the world be full of anger against me.
இந்த உலகம் முழுவதும் எனக்கு என் மீது கோபப்படட்டும்.
Let them lose their sleep.
அவங்களுடைய தூக்கத்தை வேண்டுமானால் அவங்களை விட்டுவிடட்டும்.
I am not going to go to bed angry.
நான் கோபத்தோடு கூட படுக்கைக்கு போக மாட்டேன்.
Because the Bible says don't let the sun set on your anger.
ஆகவே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் கோபம் தணிய கடவுது என்று வேதம் சொல்கிறது.
You want good sleep?
நல்ல தூக்கம் வேண்டுமா?
Forgive everybody.
எல்லாரையும் மன்னியுங்கள்.
Whatever they did,
என்ன செய்தாலும் சரி.
You may not have fellowship with them.
அவளோடு கூட ஐக்கியம் உங்களுக்கு இல்லாம
இருக்கலாம். But you can forgive them.
ஆனால் நீங்கள் மன்னிக்க வேண்டும்.
Jesus forgave people on the cross who did not even ask for forgiveness.
மன்னிப்பை கேட்காத இயேசு இஸ்ரவேல் அறிந்த மக்களை பார்த்து ஆண்டவர் மன்னிக்கிறார்.
Because they were unbelievers.
அவர்கள் அவிசுவாசிகள்.
He had no fellowship with them.
இயேசுக்கு அவரோடு ஐக்கியம் இல்லை.
So we don't have fellowship with many people, but we forgive them.
ஆகவே நமக்கு அநேகரோடு ஐக்கியம் இல்லாவிட்டாலும் அவர்களை நாம் மன்னிக்க
வேண்டும். Our heart is clear.
நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும்.
So always forgive and where necessary ask for forgiveness if you have hurt somebody.
ஆகவே எப்பொழுதுமே மன்னியுங்கள். நீங்கள் யாராவது காயப்படுத்தினால் அவளுடைய உடனே மன்னிப்பு கேளுங்கள்.
This is the most important law.
இது மிக மிக முக்கியமான பிரமாணம்.
That's what Jesus taught.
இதா இயேசு கற்றுக் கொடுத்தார்.
Father, forgive us our sins as we forgive others.
பிதாவே நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும்.
So please remember that all of us can build fellowship in the body of Christ.
ஆகவே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாய் சபையில் ஐக்கியத்தை கட்ட முடியும்.
So we want to be as a family.
ஆகவே நாம் ஒரு குடும்பமாக இருக்க விரும்புகிறோம்.
Not just a group of people meeting on Sundays.
இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் மக்கள் கூடி வருவது போல அல்லாமல்,
family that cares for one another.
ஒருவருக்கொருவர் கரிசனை படக்கூடிய குடும்பம்.
And the elders are like the father and mother that guide the family.
தகப்பனும் தாயும் போல அந்த குடும்பத்துக்கு இருக்கிறார்கள். குடும்பத்துக்கு அமரிக்கும் ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
We pray that there'll be many such CFC churches throughout Tamil Nadu.
தமிழ்நாடு முழுவதுமாக இப்படிப்பட்ட CFC சபைகள் அநேகம் எழும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம்.
But only the ones that function as a family are really the true church.
ஆனால் இந்த சபையானது குடும்பத்தை போல இயங்குகிறது அதுதான் மீயான சபை.
And if the elder is like a teacher, he will not build a family.
ஒரு மூப்பர் அங்கே ஒரு போதகரை போல இருந்தால் அவர் குடும்பத்தை கட்ட முடியாது.
He will only build a school, always criticizing
family. அவர் ஒரு பள்ளியை தான் கட்டுவார், எப்பொழுதும் பார்த்தால் குறை சொல்லிக் கொண்டிருப்பார்.
If the elder is like a father and mother, they
will build a family. ஆனால் மூப்பர்கள் தகப்பனை போல தாயை போல இருந்தால்,
so I want to say to all the elders here, be like a father and mother to
ஆகவே இருக்கிற எல்லா மூப்பர்களுக்கும் நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் தகப்பனை போல தாயை போல இருந்து விடுங்கள்.
Otherwise you will not build a family, you will build a school.
இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு பள்ளியை தான் கட்டுவீர்கள், குடும்பத்தை கட்ட மாட்டீர்கள்.
May God help us.
மேன்தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
I thank God that I've been able to come here every year since 1983.
1983 ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இங்க வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார்.
It has been a tremendous joy to see the word of God go out from here to many places in Tamil Nadu.
இங்க இருந்து தமிழ்நாட்டிலே பல பகுதிகளுக்கு தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு சென்றதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன்.
None of us are going to live forever.
நாம் யாருமே என்னைக்கு வாழ்ந்து விட போவதில்லை.
I am hoping that I'll be alive till Jesus comes.
இயேசு வரும் வரை நான் உயிரோடு இருப்பேன் என்று நம்புகிறேன்.
But I don't know when he'll come.
ஆனால் அவர் எப்பொழுது வருவார் என்று எனக்கு தெரியாது.
But so we have to prepare for another generation.
இன்னொரு தலைமுறையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும்.
And so I thank God there are different brothers being raised up who will carry on the work in another generation.
ஆகவே இன்னொரு தலைமுறையோடு கூட இந்த ஊழியத்தை எடுத்து செல்வதற்கு அநேகர் ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
We pray that there will be many anointed prophets and apostles in the next generation.
ஆகவே அடுத்த தலைமுறையிலேயும் அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் எழும்பார்கள் என்று ஜெபிக்கிறோம்.
God's people are in need as sheep without a shepherd.
மேய்ப்பர்கள் இல்லாத மந்தைகளைப் போல தேவ மக்கள் இருக்கிறார்கள்.
And the days are getting bad to worse.
நாட்கள் ஆனது மோசமாய் கொண்டே போகிறது.
We must pray that God will raise up men and women of God.
தேவ மனிதர்களையும் தேவ மனுஷர்களையும் தேவன் எடுப்பார் என்று ஜெபிக்க வேண்டும்.
Bless our churches.
நம்முடைய சபைகளை ஆசீர்வதிக்க முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
thank you for the work you have done here in Tuticorin through 33 years.
ஆண்டவரே, 33 ஆண்டுகளாக தூத்துக்குடியில் செய்து வருகிற கிரியைகளுக்காக
கரணி. The word that has gone out from here all over Tamil Nadu.
ஆண்டவரே, இங்கிருந்து தமிழ்நாடு முழுவதுமாக உம்முடைய வார்த்தை கடந்து சென்றிருக்கிறது.
Across the world.
உலகம் முழுவதுமாய் சென்றிருக்கிறது.
We pray that you will continue this work.
இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம்.
It will remain true to you until you come again.
நீர் மீண்டும் வரும் வரை ஆண்டவரே, உமக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கட்டும்.
That every church in Tamil Nadu will be blessed by you.
ஆண்டவரே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபையுமாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது.
Built as a family.
ஒரு குடும்பத்தை போல கட்டும் ஆண்டவரே.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.